சிவஞ்சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. பரமேஸ்வரன் எங்கும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், அதுதானே அவருடைய இயல்பு. சூரியன் எங்க இருக்கிறார்? லாலாபேட்டையில் மாத்திரமா இருக்கிறார்? இல்ல, எல்லா ஊர்லயும் சூரியனுக்கு சூரியனா இருக்கிறவன், சூரியனுக்கு சூரியன், சூரியனுக்கு சோதிய கொடுத்தவன், சூரியனுக்கு அருக்கணி சோதி அமைத்து, சூரியன் எப்படி உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறானோ அது போல பரமேஸ்வரன் எல்லா உலகங்களிலும் வியாபித்திருக்கான். எல்லா உலகமும் ஆனாய் நீ என்பது அப்பர் தேவா. அதனால கடவுள் எப்படிப்பட்டவர்? சர்வ வியாபி, சர்வ வியாபி. அப்படி சர்வ வியாபியா இருக்கிற சுவாமி ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறாராம், நிற்கிறாராம், ஒரு இடத்துல நிற்கிறார். எந்த இடத்துல நிற்கிறார் தெரியுமா? அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இருக்கிறார் என்பது. நேயத்தே, நேயம் என்றாலும் அன்பு என்றாலும் ஒன்று, நேயம் என்றாலும் அன்பு என்றாலும். இப்ப ஒரு அரசன் உலகம் முழுவதும் அவனுடையது, உலகம் முழுவதும் அவனுடையதாக இருந்தாலும் அவன் மிக பிரியமாக இருக்கின்ற இடம் ஒன்று இருக்குந்தானே, அவனுக்கு மிக பிரியமான இடம் இருக்கும் இருக்குந்தானே, உலகம் முழுவதும் அவனுடையதா இருந்தாலும். அதுபோல பரமேஸ்வரன் எல்லா உலகங்களிலும் வியாபித்திருந்தாலும் அன்பர்களுடைய உள்ளத்திலே பிரியமாக இருக்கிறார். அதனால நேயத்தே நின்ற நிமலர், நேயம் என்றால் அன்பு, அன்பிலே நிற்பவர், அன்பிலே இருப்பவர், அன்பினில் விளைந்தன் ஒருதல்லவா, அதுபோல நேயத்தே நின்ற மற்ற இடங்களில் நிற்க மாட்டான் என்பது ஒரு, அன்பு உள்ள இடத்துல இருப்பான், அன்பு இல்ல இடத்துல இருக்க மாட்டான் என்பது ஒரு. இருக்க மாட்டான்னா எப்படி இருக்க மாட்டான்? மறைந்து இருப்பான், ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்க முடியாது. அதனாலே நேயத்தே நின்ற அன்பு யார் செய்கின்றார்களோ அங்கே இருப்பான். ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே வெளிப்படுங்கான், ஆரேனும் காணா அரண் என்பது திருக்கணிற்றுக்குடியார். அதனாலே நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, நிமலன் என்ற சொல்லுக்கு குற்றம் இல்லாதவன், மலம் இல்லாதவன் என்பது. நிமலன் விமலன் அமலன் எல்லாம் உண்டு. நிமலம், மலம்னா குற்றம், மலம்னா குற்றம் அழுக்கு, நிமலன்னா இல்லாதவன், நீ போட்ட இல்லாதவன், மலம் இல்லாதவன், குற்றம் இல்லாதவன். மாய பிறப்பருக்கு மன்னர் அடி போற்றி, பிறப்பு மாய அறுக்கு மன்னன். அதனால பிறப்பருக்கும் விங்ககன்றன் முதல்ல சொன்னார, இந்த மாய பரப்பருக்குங்கிறதுக்கு வேற ஒரு வகை அர்த்தம். அது எப்படி என்ன? மாயாமல சம்பந்தமாக வருகின்ற பிறப்பு. பிறப்பு எதனால வருதுன்னா மாயாமலத்தினாலதான் வரும். ஆணவம் மலம், கண்மம் மலம், கண்மம் மலம் பிறப்பு வந்து தோற்று வைக்கிறதுக்கு இடமாக இருப்பது. முதலிலே பிறப்பு உண்டாவதற்கு இது ஒரு முக்கியமான இடம். பிறப்பு உண்டாவதற்கு காரணமாக இருப்பது மாயாமலம், பிறப்பு உண்டாவதற்கு காரணமாக இருப்பது மாயாமலம். கண்மமலம் தோற்றுவிக்குது, பிறப்பை உண்டு பண்ணுது, பிறப்பை உண்டு பண்ணுது. மாயாமலம் தான் பிறப்பை உண்டு பண்றதுக்கான ஆதாரத்தை முதல்ல உண்டு பண்ணிருக்கு. என்ன காரணம் என்று கேட்டால், உலகம் முழுவதும் என்னாமலம் மாயாமலம். பளிங்கினால கட்டப்பட்ட வீட்டை பார்த்தானு வச்சுக்கோ, என்ன வரும்? நல்ல பொண்ண பார்த்தானா என்ன வரும்? ஆசை வரும். நல்ல காரை பார்த்தானா என்ன வரும்? ஆசை வரும். இப்படியே ஒவ்வொரு பொருளும் உலகத்தில் இருக்கின்ற பொருளிலே மாயாமலம் மாயை மயக்கம் செய்யும். இப்படி ஒவ்வொரு பொருளும் மயக்கத்தை உண்டு பண்ணி அதுல ஈடுபாட்டை உண்டு பண்ணி பிரியத்தை உண்டு பண்ணி ஆசை உண்டு, ஆசை வந்துருச்சுன்னா பரப்போகுது. அதனாலதான் மாயாமலத்தையே அறுக்கிறவன் மாய பரப்பொருக்கு மன்னன் அடி போற்று. பிறப்பை அறுப்பான், மாயா சம்பந்தமாக வருகின்ற பிறப்பை அறுப்பான். மாயாமலம் தான் பிறப்புக்கு மூல காரணமாக இருப்பது. விளங்குதா? மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அரசன் தலைவன், சிறார் விருந்துரைனும் தேவன் அடி போற்றி. யார சிறப்பு புருந்தி விளங்குகின்ற பெருந்துரை இருக்கதே, அப்படிப்பட்ட பெருந்துரையில் இருக்க நம்முடைய தேவன் அடி எடுக்கும் வணக்கம். சீரார் என்பது சிறப்பு பொருந்தியது, அழகு பொருந்தியது, சிறப்பு பொருந்தியது, பெருமை பொருந்தியது, அப்படிப்பட்ட தலம் எது? திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையில தான் இவரை ஆண்டுகொண்டு, அதுதான் ஆவுடையார் கோவில்னு சொல்றது. புதுக்கோட்டை, அப்புறம் அறந்தாங்கி, அப்புறம் ஆவுடையார் கோவில். ஆவுட மாத்திரம்தான் இருக்கும் கோயில் மூலஸ்தானத்துல. லிங்கம் இருக்காது, ஆவுட மாத்திரம் தான் இருக்கும். அதனால ஆவுடைய அருள்னு வெளியில வழங்குவது. திருவாசகத்துல பெருந்துறை என்பது, பெருந்துறை என்பது ஆன்மாக்கள் பிறவியாகிய கடலிலே இருந்து ஏறுகின்ற பெருந்துறை என்பது. ஆன்மாக்களாகிய உயிர்கள் பிறவிக்கடலில் இருந்து ஏறுகின்ற துறையாக இருப்பது அந்த திருப்பெருந்துறை. விம்பிறவி வேலதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவன் நாமமனின் நற்புணை பிடித்தால் எம்பரன் அருட்துறையில் ஏறுதுறையாமால் அம்புவி முழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர் என்பது திருவாதவருடைய புராணம். அதனாலே பரமேஸ்வரன் அருள் செய்கின்ற தலங்கள் பல. இப்ப நாயன்மார்களுக்கு அருளான எங்க அருள் பண்ணிருக்கா, ஒவ்வொரு ஸ்தலங்கள்ல தான் அருள் பண்ணான்னு அப்படித்தானே வருது. இந்த மாதிரி மற்ற காடுகள்ல பண்ண வீடுகள்ல பண்ணான்னு வராது, தலத்தை தாஞ்சு வரும். இந்த தலத்துல அவர் முத்தி அடைந்தார், ஒரு இன்ன தலத்துல வெளிப்பட்டார், அருள் பண்ணார்னு வருது, விளங்குதா? அப்படிப்பட்ட தலங்களிலே திருப்பெருந்துறையானது தனிச்சிறப்புடையது. அது என்ன காரணம் என்று கேட்டால், எல்லா கோயில்லையும் சுவாமி அருவமாக உருவமாகவும் உருவருவமாகவும் இருப்பார். உருவமாக இருப்பாரு, அரு உருவமாக இருப்பாரு. திருப்பெருந்துறையில அருவமாக எல்லா கோயில்லையும் உருவமாக இருப்பாரு, அரு உருவமாக இருப்பாரு. திருப்பெருந்துறையில அருவமாக இருக்கிறார். அருவம்னா இப்ப அடையாளத்துக்கு அந்த அவட மாத்திரம்தான் இருக்கு, உருவம் இருக்கார். அதனால அருவஸ்தலம். உருவத்துக்கு மூத்தது அரு உருவம், அருவத்து அரு உருவத்துக்கு மூத்தது உருவம். அரு உருவங்கிறது சிவலிங்கம், அதுக்கு மூத்தது அருவம். அதனாலே எல்லா தலத்துக்கும் முந்தி இருந்த தலம். அதனால ஞானஸ்தலம் யோகஸ்தலம் என்றெல்லாம் அந்த திருப்பெருந்துறைக்கு பெயர். அங்கே வந்து இவரை ஆண்டு கொண்டார். திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தரனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் என்பது திருப்பலியடிச்சு. அதனாலே சீரார் விருந்துரைனும் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் அறை போற்றி. அப்படிப்பட்ட சுவாமி என்ன பண்ணுவான் என்று கேட்டால், இன்பத்தை அருளுவான். இன்பத்தை அருளுகின்ற மலையாக இருக்கிறார். அது என்ன இன்பம் தெரியுமா? திவிட்டாத இன்பம். இன்பம் எப்படிப்பட்டது? திவிட்டாத இன்பம். இப்ப மைசூர் பாகு சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிடலாம்? ஒரு கிலோ சாப்பிடலாமா? சாப்பிட்டான்னா என்ன ஆவா? அவ்வளவு. இந்த திருவருளாயி இன்பம் வந்து எவ்வளவு வேண்டுவானாலும் சாப்பிடும். திவிட்டார் ஆறாத இன்பம். அது தீராத இன்பம், ஆறாத இன்பம். தீராத இன்பம், ஆறாத உலகியல் இன்பங்கள் அத்தனை எப்படிப்பட்டதுன்னா தீர்ந்து போகும். பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். இப்ப சுகர் உள்ளவனுக்கு பாயசத்தை கொண்டு போனா என்னமா இருக்கும்? வேதனையா இருக்கும். ஒரு வகையில ரொம்ப கவலையா தெரியும். எல்லாம் சாப்பிடுறானே, நம்ம சாப்பிட முடியும். உலகியல் இன்பம் அப்படித்தான், ஓரளவு அனுபவிக்கலாம். அப்புறம் ஆகி போச்சுன்னா, அப்புறம் தீர்ந்து போச்சுன்னா, அப்புறம் அந்த இன்பங்கள் துன்பமாக முடியும். இன்பங்கள் துன்பமாகும். அதனால திருவருளாகிய இன்பம் எப்பொழுதும் இன்பமாகவே இருக்கும், இன்பமாகவே இருக்கும். இறைவன் கடலேத்து இன்பம் இன்பமே என்பார் திருஞான சம்பந்தர். இன்பம் இன்பம் இன்பமாகவே இருப்பது திருவருள் இன்பம். இன்பமாக இருந்து துன்பமாக முடிவது உலகியல் இன்பம். இவ்வளவு எல்லாம் விளங்குத. உலகியல் இன்பம் உலகத்தில் அனுபவிக்கப்படுகிற இன்பம், இன்பம் போல இருந்து துன்பமாக முடியும். திருவருளாகி இன்பம் இன்பமாகவே இருக்கும். அதை அனுபவிச்சு பார்த்தாலே தெரியும். திருவருள் இன்பம், திருவருள் இன்பம் எங்க விக்குதுன்னு கேட்டுக்கூடாது. என்ன அது அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அது மெல்ல வரும், சாமானியமா வந்துடும் அந்த இன்பம். அதனாலே ஆறாத இன்பம் என்று விட்டாத இன்பத்தை கொடுப்பவன், கொடுக்கின்ற மலை போன்று இருக்கின்றவனாகிய சிவன் ஜேவடிகளுக்கு வணக்கம். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே என்பார். அதனாலே கடவுளை மலையாக சொல்லுவது, கடவுளை மலையாகவே, கடவுளை மலையாக சொல்லுவது, கடலாக சொல்லுவது. அதனாலே மலை போற்றி வணக்கம். இதுவரையிலும் வாழ்க வெல்க போற்றி என்பது வரையில ஒரு 16 வரிகள் பூர்த்தியாயிருக்கு. இப்படி இது வணக்கம். இது பதி இலக்கணம்னு சொல்றது. பதி இலக்கணம் சொல் கடவுளுடைய தன்மை, கடவுள் தன்மை. இப்படி சுவாமிக்கு வாழ்த்து சொல்லி வெற்றி சொல்லி, வெல்க என்றால் வெற்றி, வாழ்க வெல்க வணக்கம் போற்றி, போற்றினாலும் வணக்கம்னாலும் இப்படி சொல்லி அதற்கு மேலே வந்து சொல்லுகிறாரு, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால். இப்படி எல்லாம் சொல்லி இப்படிப்பட்டவனாய் பரமேஸ்வரன் சிவன் என்கின்ற திருநாமத்தை உடையவன் அவன். அவன் என்பதும் சிவனுக்கு தான் பெயர். இப்ப அவன் சொல்றாங்கல்லவா உலகத்துல, அவன் என்றால் சிவனுக்கு தான் பெயர். அவன் அன்றி அவன் தான் சிவன். அவன் சிவனுக்கு தான் பெயர். எல்லா அவன் இருக்கிறான், எல்லாம் அவன் செய்ய அப்படித்தான் சொல்றாங்க. எல்லாம் அவன் செய்ய, அவன் அன்றி ஒரு அனுபவம் செய்யாது. எல்லாமே இருக்கிறான் பாத்துவாங்க, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. எல்லாமே அந்த அவன்கிறது சிவனுக்கு தம்பு. அதனால சிவன் அவன், சிவன் அவன், அவன் சிவன், சிவன் அவன். அவன் எங்க இருக்கான் தெரியுமா? என்னுடைய சிந்தையில் இருக்கிறான். சிவன் அவன் என் சிந்தையும் நின்ற அதனால் இப்படி ஒரு உறுதியா சொல்றாரு பாத்தியா. இப்ப நம்ம சொல்ல முடியுதா எனக்குள்ள சிவன் இருக்கிறான்னு சொல்ல முடியுதா? இருந்தா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு கேட்டு பிடிக்கு. இருக்கிறான், ஆனா உறுதியா சொல்ல முடியலையே. இவரு சொல்றார் உறுதியா, யாரு மாணிக்கவாசகர். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவனாயிருக்கிற சிவன் சிவனாக வந்து என் சிந்தையுள் நிற்கிறான். அவன் என்றால் தூரத்தில் இருப்பவனா, அவன் என்றால் தூரத்தில் இருப்பவன், புரியுதா? அவன், அவன் என்றால் இவன் பக்கத்தில் இல்ல, புரியுதா? இப்ப புரியுதா? அவன் என்றால் அது வந்து சேய்மை சுட்டுன்னு வேறு, இவன் என்றால் பக்கத்தில் இருப்போம். இவன் அவன், அவன் என்றால் தூரம். வீடுடைய பரமாபுரமே வைப்பான் இவன் என்று சொல்றார் அல்லவா. அதான் திருவாதத்துல இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு. இவன் அவன், அவனாக இருந்த இப்ப இவனாக வந்துட்டான். அவனாக இருந்தவன் இவனாக வந்தான் என்றால் தூரத்தில் இருந்தவன் பக்கத்துக்கு வந்துட்டான். தோன்றாமல் இருந்தவன் இப்ப தோன்றி விட்டான். இல்ல புரியுதா? இதெல்லாம் ரொம்ப அழகா அருமையான இடம். அவனாக இருந்தான், இப்பொழுது இவனாக வந்து விட்டான். சிவன் அவன் இப்ப எங்க இருக்கிறான்? என் சிந்தையுள் நின்றான். அப்பா எட்டாத பொருளாயிருந்தான், இப்ப அவனே வந்து எனக்குள்ளே இருக்கிறான். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே சிவன் என் சிந்தையில இருக்கிறானா? பரமஞானிகள் உள்ளத்துல இருக்கிற மாதிரி பிரியம் கோயில்ல கூட சாமி இருக்காது. ஞானிகளுடைய உள்ளத்துலதான் சிவபெருமான் பிரியம் பிரியமாக இருப்பார். அதனாலதான் அவங்களுக்கு உள்ளம் பெரும் பூனுடம்பு ஆலயம். வள்ளர் பிரானாருக்கு வாய் கோபுர வாசம், வாய் கோபுர வாசம். இப்ப இந்த வாய் என்ன பண்ணுது? சிவாய நம சிவாய நம சிவாய எப்படி சொல்லுது? நானேயோ தவஞ்சி எல்லாமே வாய் தானே சொல்லுது. வாய் தானே வாய் கோபுரம் தெள்ள தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம். தெள்ள தெளிந்தாருக்கு தெள்ள தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கமாய், சிவன் வேறு சிவன் வேறு இல்லாதபடிக்கு சிவனே சிவமாக ஆகிவிடுது. யாருக்கு? தெள்ள தெளிந்தார் பரமஞானிகள். ரொம்ப பெரிய உச்சகட்டமான இடம். தெள்ள தெளிந்தாருக்கு சிவன். கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு. நமக்கு கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த விளக்கு, இந்த புலன்கள் அஞ்சும் நம்ம ஏமாத்துது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்று, கண்ணை நம்பாதே. கண் ஏமாத்துகிறது, மூக்கு ஏமாத்துகிறது, காது ஏமாத்துகிறது. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தன் வழி அடைத்து அமுதே ஊறினும். இப்படி ஏமாற்றுகிற இந்த புலன்கள் அவர்களுக்கு விளக்காக இருக்கு. ஏமாத்தாம அவர்களுக்கு துணையாக இருக்கு. உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம், உடம்பு ஆலயம் உள்ளம் கோயில் கர்ப்பகிரகம் கர்ப்பகம் இதெல்லாம் சுற்று மதில்கள். உடம்பு உள்ளம் பெறும் கோயில் ஊடம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாதல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவரிங்கம் கள்ள புலனைந்து காடாடா. அதனாலதான் பரமஞானிகளை வந்து சமாதி வைக்கிறது நெருப்புல போறாங்க. அஞ்ஞானிகளை நெருப்புல, பரமஞானிகளே கோயிலாக வச்சு அவர்களே சமாதியிலே வைப்பது. மற்ற உலகியல்ல வாழ்கின்றவர்களே பற்றுடையவர்களுக்கெல்லாம் அக்னிதான் தகனம் பண்ணிடணும், விளங்குதா? அதனால ஞானிகள் உள்ளத்திலே சிவபெருமான் பிரியமாக இருக்கிறார். பிரியமாக இறைவரோ தொண்டர் உள்ளத்து உடுக்கு. இறைவர் எங்க இருக்கிறான்? தொண்டர் உள்ளத்தில். அதனாலே துணிஞ்சு சொன்னார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் நிற்கிறானா? அப்படி நிற்க அந்த பெருமானுடைய திருவருளினாலே அவன் அருளாலே. இப்ப பக்கத்துல இருப்பதனால எது வேணாலும் வாங்கிக்கலாம் கேட்டுக்கலாம். தூரத்துல இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. பக்கத்துல இருந்தா சொந்தக்காரன் ஆயிட்டா, மந்திரி நமக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, புறம் போகலாம் நம்மளும் ஆக்கிக்கலாம். எல்லாமே பட்டா போட்டு கொடுக்க சொல்லிடுவோம். ஒரு மந்திரி நமக்கு சொந்தமாகணும். சிவன் அவன் அருளாலே அவன் தான் சிவன் என்னுடைய சிந்தையில் இருக்கிறான். அப்படிப்பட்ட பரமேஸ்வருடைய திருவருளாகிய சக்தியினுடைய துணையினாலே, அருளாலே என்றால் சக்தி, அருள் என்றது சக்தி, அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அருள் தான் சிவனிடத்திலே உண்டுச்சே இருக்கும். அருள் என்பது சக்தி, அருள் என்பது அருளது சக்தியா, அருளது சக்தியா. அம்மாவினாலே அப்பாவை அறிவது போல, அம்மாவினாலே அப்பாவை அறிவது போல. அம்மா துணை இல்லையானா அப்பாவை அறிய முடியும். அம்மா கடைசியில காட்டாமே விட்டுட்டான்னு வச்சுக்க, அப்பா தெரியும், தெரியுமா? தெரியாது. ஆகையினாலே அம்மாவாயிருக்கிற பரமேஸ்வரியனுடைய துணையினாலே அவன் அருளாலே அவன் திருவடியை வணங்கி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவனை வணங்குவது என்று சொன்னால் ஆன்மாவுக்கு தெரியாது, அவனை வணங்க ஆன்மாவுக்கு தெரியாது. அம்மாதான் கூட்டிக்கிட்டு போய் வணங்க வைக்கணும். அப்பாடா கும்பிடுறா அப்படின்னு, அப்பாவை கும்பிடுன்னு அம்மா பழக்கணும். அம்மாவும் கும்பிடணும், பிள்ளையும் கும்பிட வைக்கணும். அம்மா கும்பிட்டன்னு இல்லை, அம்மா என்ன பண்ணணும், அப்பாவை கும்பிடணும். வீட்டுக்காரமா கணவனை கும்பிடணும், சுத்தி வந்து கும்பிடணும், சுத்த விடாம. அதெல்லாம் இந்த நாட்டுக்கு முன்ன இருந்துச்சு அந்த பழக்கமெல்லாம், அதெல்லாம் மாறி போச்சு. அதனாலே பரமேஸ்வருடைய திருவருளாலே பரமேஸ்வரனை வணங்கி, அப்படி பரமேஸ்வரியருடைய திருவருளாலே பரமேஸ்வரனை வணங்கி, அவன் அருளாலே அவன் ஆள் வணங்கி. இல்லைன்னா ஆன்மாவுக்கு புத்தி கிடையாது, வணங்கலாங்கிற புத்தி ஒரு சிறு புத்தி தான். கடவுளை வணங்க எப்போ வரும், கிருப பண்ணினாத்தான் கடவுளை வணங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகள சிவபுராணந்தன். அப்படி அவனுடைய திருவடியை வணங்கி சிவபுராணம் இப்பொழுது சொல்ல போற, சிவபுராணம் சொல்ல எதுக்கு சொல்றேன்னா சிந்தை மகிழ்வதற்கா. நல்ல அருமையா வைக்கிறார், நல்ல படிச்சிருக்கார். இந்த புராணம் எதுக்கு சொல்றேன் தெரியுமா, சிந்தை மகிழ்வு. எத்தனை பேருக்கு சிந்தை மகிழ்ச்சி இருக்குது, சில பேருக்கு எங்கேயோ சில பேருக்கு தான் சிந்தை மகிழ்ச்சி இருக்கும். அதுவும் நிலையா சொல்ல முடியுமா, அந்த மகிழ்ச்சி அப்படியேவா இருக்கும். திருவருள் நிரம்பி விட்டா அந்த மகிழ்ச்சி அப்படியே இருக்கும். சிந்தையில திருவருள் நிறைந்து விட்டால் மகிழ்ச்சி நிலையாகும். அதனாலே சிவபுராணத்தை சொல்ல போகிறேன். எதற்கு சொல்ல போகிறேன்னா, முந்தைவனை முழுதும் தொலைவதற்காக சிந்தை மகிழ்வதற்காக சிவபுராணம் சொல்லுகிறேன். முந்தைவனை தொலைவதற்காகவும் சிந்தை மகிழ்வதற்காக. மனம் மகிழ்ச்சியா இருக்குன்னா சாதாரணம் அல்ல, சாதாரண விஷயம். கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருந்தா அடுத்தாப்புல ஏதோ வசனம் வந்து ஏதோ கவலை, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க அடுத்தாப்புல ஏதோ ஒரு தொந்தரவு வந்து மாறி 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 இன்பமும் துன்பமும் மகிழ்ச்சியும் துக்கமும் ஆகவே வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே போக விடுது, அதனோடு சந்தேகம். எல்லாருக்கும் அப்படித்தான், எல்லாருக்கும் அரசாங்கம் இருந்து ஆண்டிவள்ளி அப்படித்தான். பேரானந்த பெருவாழ்வாய பரமேஸ்வரனை பெற்றவர்களுக்கு பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே, மாணிக்கவாத பேரானந்தத்தை கொடுத்துருக்கிற இது பேராம இருக்கணும். அந்த ஆனந்தம் அகலாமல் இருக்கு, ஆனந்தம் அகலாமல் மாறாமல் அப்படியே இருக்க வேண்டும் சாமி. பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்று பின்னாடி சொல்லுகிறார் மாணிக்க. அதனால சிவபுராணத்தை சொல்லுகிறேன். எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த சிவபுராணத்தை ஓதுகின்றவர்கள் கேட்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் சிந்தை மகிழவும் முந்தைவினை தொலையும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்படியார். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்படியார். முந்தைவனை தொலைஞ்சாத்தான் சிந்தை மகிழும். முந்தைவனா புரியுதா, எத்தனையோ ஜென்மான ஜென்மங்களிலே செய்த வினைகள், முன்னை ஜென்மங்களிலே செய்த வினைகள், நேர வழி செய்த வினைகள், நேர வழியிலும் செய்த வினை. அதனாலே முந்தைவனைன்னு முந்தி செய்வினை இம்மைக்க நலிய மூர்க்கனாகி கழிந்தன காலம் என்பது சுந்தர தேவார். அதனால முந்தை ஜென்மம் எங்க இருந்தோம்னு சொல்ல முடியாது. இப்படி எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கணும். முந்தைவினையே வராமற் போக என்பார் அருணகிரிநாதன். வினையினாலதான் எல்லாமே வர்றது. வினையினா விளங்குதாப்ப, செய்த காரியங்கள், செய்த மனத்தாலே வாக்கினாலே உடம்பாலே செய்த காரியங்களுக்கு வினைன்னு பேர். இப்ப எழுதுறாங்கல்ல, அது வினை. கை செய்து கைவினை, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதோ நான் முடியும், இது கைவினை. இது வாய்வினை, இது வாய் பேசுதா, இது வாய் வேணும். இப்ப காது கேக்குதா, அது காது வேணும். இதெல்லாம் இப்ப என்ன வினையாகுது, நல்வினையாகுது. இது எல்லாமே என்ன வினையாகுது, நல்வினையாகுது, சிவபுண்ணியங்களாக. அதனாலே பாவங்களை செய்தால், பாவங்களை செய்தால் தீவினையாக மாறும். அப்படி எத்தனையோ ஜென்மங்களை செய்த பாவமாகிய வினைகள் எல்லாம் தொலைந்து போகும்படியாக, ஓய்ந்து போகும்படியாக, ஒளிந்து போகும்படியாக, முந்தை வினை முழுதும் மிச்சம் இல்லாம, முழுதும் தான் மிச்சம் இல்லாம, சுத்தமாக கொஞ்சம் மிச்சம் இருந்தா இந்த சீத்த உஞ்சி இருக்குது பாருங்க, சும்மா லேசா ஒரு வேற விட்டுருக்கு பிடிச்சுக்கும், தொலைஞ்சிடும், குறையும், புரியுதா? அது போல கொஞ்சம் மிச்சம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பரப்பு உண்டாயி, அதுக்கு ஒரு, அதனால வினை சுத்தமா தொலைஞ்சு போகும். அதனால முந்தை வினை முழுது ஓய உரைப்படிய நல்ல பயன் சொல்றார். நூற்பயன் பேர், நூற்பயன் பேர். இந்த நூலை படிச்சா என்ன கிடைக்கும் நான் கேக்குறீங்க, முந்தை வினை தொலைந்து போக உங்க மனசு மகிழ்ந்து இருக்கும். போதுமில்ல, போதுமா போதாத, முந்தை வினை தொலைஞ்சு போக நல்லா ரசிக்கிறேன். சிந்தை மகிழ்ந்து, சிந்தை முந்தை வினை முழு சிந்தை மகிழ சிவபுராணந்தனை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியோன். அதுக்கு மேல ஏன் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தேன், இதனையும் வந்து அவன் காட்ட நான் செய்கிறேன். கண்ணுதலான் என்ற நெற்றி கண்ணுடையவனாகி சௌருவான், முதல் என்றால் நெற்றி, அதிலே கண்ணுடைய முதற் கண்ணு நெற்றி கண்ணுடைய சௌருவான் ஒருவனுக்கு தான் நெற்றி கண். நமக்கு அது உண்டாவதற்காகத்தான் நெற்றியில புட்டு வைக்கிறோம், பூ முடிப்பதும் புட்டு வைப்பது அதுக்காக கூட ஒரு பாட்டு இல்ல, அது மாதிரி நெற்றியில வைக்கிற புட்டு எதுக்காக, நெற்றி கண் திறப்பதற்காக. இந்த இதெல்லாம் நம்ம சைவத்தில், அடே இப்ப சில சைவர்கள் வந்து குங்கும புட்டு வைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விளங்குத? திருநீர் வந்து சௌர்மான், குங்குமம் மாறி, பார்வதி பரமேஸ்வரன், பார்வதி, புரியுதா? அது இந்த இடத்துலதான் புட்டு வைக்கணும், இது ரெண்டு புருவம் எடுக்கணும், அதான் தியானத்தானம், தியானத்தானம் அந்த குறிப்பை வச்சுதான் புட்டு வைக்கணும், ஆண்களை வைக்கணும், பெண்களை வைக்கணும், எந்த குறிப்பு, இங்கதான் தியானம், தியானம் பண்றது சுவாமியை தியானம் பண்ற இடம் இந்த இடம். ஆகையினாலதான் இந்த நெற்றி கண்ணுடையவனாகிய பரமேஸ்வருடைய திருவுருளாலேங்கிறார். கண்முதலான் தன் கருணை, அவனுடைய கருணை வந்து எனக்கு கை காட்டியது. கண்ணுதலான் தன் கருணை கை காட்ட, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட, கருணை கண்காட்ட, அருக்கண்ணாலே காட்டினான். வந்து எய்தி காட்ட, வந்து எய்தி ஏயாலே வந்து எய்தி என்றால் இந்த பூலோகத்துக்கு வந்து அவன் திருவருளை அடைந்து, வந்து எய்தி பொருந்தி, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலரை. அப்படி பரமேஸ்வரன் வந்து எய்தினான், நான் அங்கிருந்து வந்த, நான் இங்கிருந்து வந்து ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டேன், எங்க திருப்பூர் துறையில். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு வந்தேன், நான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தேன். குதிரை வாங்க வரும்போது எங்க வந்து நினைச்சு, யார் நினைச்சுட்டு வந்தாரு, சிவன் நினைச்சுக்கிட்டு வந்தாரு. இவரு அவரை பிடிக்க வந்தார், அவரை பிடிக்க இவர் வந்தார், இவரை பிடிக்க அவர் வந்தார், ரெண்டு பேரும் இடத்துல சந்திச்சு கும்பிட போன தெய்வம் குருக்கு எங்க வந்துருச்சு, திருப்பரங்குறையில குரு. ஆகையினாலே வந்து எய்தி கண்ணுதலான் தன்கருணை கண் காட்ட அருக்கண்ணாலே, அருக்கண்ணாலே எனக்கு வழிகாட்டினான். காட்ட வந்து எய்தி விண்ணறைந்து எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலறிஞ்சி. அப்படி வந்து அவனுடைய திருவடியை வணங்கினேன், வணங்கினேன் சொன்னால் அது பிரம்மவிஷ்ணுக்களுக்கும் எட்டாமல் இருப்பது அந்த திருவடி. பிரம்மவிஷ்ணுக்களுக்கும் எட்டாமல், எண்ணுதற்கு எட்டா எழிலார், ஆன்மாக்குடைய எண்ணத்துக்கு எட்டாமல் இருக்கு. நம்முடைய எண்ணம் எங்கே, அவன் எங்கே, நம்முடைய எண்ணம் எங்கே, அவன் எங்கே, அதனால நம்ம எண்ணத்துக்கு தூரமாக இருப்போம், எண்ணுதற்கு எட்டாமல் இருப்போம். அப்படிப்பட்ட திருவடியை இறைஞ்சி, எண்ணுதற்கு எட்டா அழகு புரிந்து எழிலார் கடல் எறைஞ்சி. அப்படி அளவில்லாததாயும் எட்டாததாயும் அழகுடையதாயும் இருக்கின்ற அந்த திருவடியை எறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே. அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், அவனுடைய சிறப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு மாத்திரம் தெரிஞ்சவன் அல்ல, ஒரு மாவட்டத்துக்கு தெரிஞ்சவன் அல்ல, ஒரு சில்லாவுக்கு தெரிஞ்சவன் அல்ல. பின்ன இப்படியே உன்னுலகம் முழுவதும் அவனுடைய கீர்த்தி, அன்னுலகம் முழுவதும் அவனுடைய கீர்த்தி, அதுக்கு அப்பாற்பட்டு எல்லா இடமும் அவனுடைய கீர்த்தி தான், குண் சுமந்த கீர்த்தி. அவனுடைய கீர்த்தி முழுவதும் நிறைந்திருக்கிறது. இப்ப நம்ம கீர்த்தி எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது, குடுத்தல வரலையும் கூட போவாது. ஆகையினாலே அவனுடைய கீர்த்தி வேத முதல் இன்னொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவன் பாதாள எழினுங்கள் சொற்களை உருவாரும் போதார் முனைமுடி எல்லாம் எல்லா உலகங்களிலும் அவனுடைய பெருமை நிறைந்திருக்கும். எல்லா உலகங்களிலும் அவனுடைய பெருமை நிறைந்த அப்படி விண்ணறிந்து மண்ணறிந்து மிக்காய் அதற்கு அப்பாற்பட்டு மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணு இறந்து எல்லை இலாதானே. எண்ணு இறந்து என்றால் அளவுபடாமல், எண் இறந்து எண்ணத்தை கடந்து, எண் இறந்து என்பது எண்ணத்தை கடந்து, இறந்துன்னா நீங்கி எண்ணத்துக்கு அகப்படாமல் எண் இறந்து எல்லை இலாதானே. எல்லை என்பது இல்லை, எல்லை இல்லாதவன் என்பது சௌரவான பெயர். கரை இல்லாதவன் சொல்றது கரை இல்லாதவன், கற்பனை கடந்த ஜோதி கற்றவர் விழுங்கும் கற்பகக்கணியை கரையிலா கருணை மாகடரை, கரையிலா கருணை மாகடரை கட்டிடுவேன் என்னுடைய கரை என்றார் கரை இல்லார், கரை இல்லார், கரை இல்லார்னா அளவு இல்லாதவன், அளவே இல்லை, எல்லை இல்லை. இப்ப இந்த ஊருக்கு ஒரு எல்லை, இந்த ஊருக்கு ஒரு எல்லை, நம்ம வீட்டுக்கு ஒரு எல்லை இல்லை, நம்ம தோட்டத்துக்கு ஒரு எல்லை, அப்படித்தானே இருக்குது. ஆன்மாக்கள் எல்லாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள், அவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன், எல்லை இல்லாதவன், எல்லை இல்லாதவன், எல்லை இல்லை, எல்லை இல்லவன் எரி துள்ளினால் எனக்கு உண்டான் என்பார் சேக்கிறார் அவநீதி நாயனார் புராணத்திலே. எல்லை இல்லாதவன் இல்லவன் எரி துள்ளினால் எனக்கு உண்டான். அதனாலே எல்லை இல்லாதவன் எல்லை இல்லாதானே விண்ணறிந்து மண்ணறிந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணறந்து எல்லை இல்லாதானே, அப்படிப்பட்ட பெருமையுடையவனாகிய சுவாமியே உன்னுடைய சிறப்பை உன்னுடைய பெருமையை எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையின் புகழுமாறும். இவ்வளவு இது இவ்வளவும் பதி இலக்கணம்னு வேறு, இவ்வளவும் பதி இலக் பதி இலக்கணமா சிவபெருமானுடைய தன்மை, சிவபெருமானுடைய தன்மை பெருமை இலக்கணம். இப்படிப்பட்ட சுவாமியாய் இருக்கிற உன்னை நான் பொல்லாத வினையுடையவனாகிய நான் எப்படி உன்னை புகழுவேன் சொல்லுவேன் என்று மாணிக்கவாசகர் இதுவரையிலும் பதிகளக்கணம் இப்படி சொல்லுவேன்.